Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namine Namaste Saraswate Deve Gauravani Pratarne Nirvishesha Shunyavadi Paschapta Desha Tarne Oh, that's right. Yes. Gora Prabhu, Gora Pahu Nabhajiya
Mahi. Hare Krishna.
How often does that happen when you're preaching in America? That
never.
I heard one time in one place that the mayor of the city was called for sweeping the street in front of Jagannath. And they said, "What is this? I'm the mayor. I'm not supposed to sweep the street." So, Hare Krishna. Very, very happy to be here. Ramba Santosham. Sri Murali Bhatta has just come. He's the chief priest at Sri Rangam. He's a descendant in the family of in which Gopal Bhatta Goswami appeared. As you all know, I hope, Sri Chaitanya Mahaprabhu stayed in the house of Tirumala and Venkata Bhatta in Sri Rangam approximately 500 years ago. And so, he's in the same family, and anyway, he'll tell you everything. There's a great history of this temple, very sad history in some ways. All right, so English, those, you'll speak in Tamil? Yeah, so we'll arrange that. Where's the Tamil translation, Narayan Srinivas? Where's he going to? Okay, so we're going to the back. All English speakers, or those who don't know Tamil, including myself, I don't know Tamil, and we'll go to the back and we'll hear the translation in this corner.
Hare Krishna, Hare Krishna. Krishna, Krishna, Hare, Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Saptapraharamatye, Sarasijamugulot Basamane Vimane, Kaveri Madhyadese Mudhadara Panirata, Bohabarhyankabhahe, Mutra Nitra Biramam, Kari Nikatachira Parsa Vinyastahastam, Badma Dattikarabhyam, Parishita Charanam, Rangarajam Bhajeham. Inge Karani Kurundu Varhe Purundula Unga Ranevelkam Namade Guru Maharaj Bhaktivikas Swami Avralakam Matum Avare Sandorkam Enade Chiram Tanda பணிவான சாட்டாங்க நமஸ்காரங்களை தவித்துக் கொள்கிறேன். Anybody to translate?
Oh, yeah, it's
going on. உங்களுடைய பாத துணியினால் இந்த கிராமம் சிறிய கிராமமானது இன்று மேம்பட்டுள்ளது. எங்கெல்லாம் ஹரிபக்தர்களின் திருவடி படுகின்றதோ எங்கெல்லாம் ஹரிபக்தர்களின் திருவடி தூசி படுகின்றதோ அங்கேயெல்லாம் அந்த இடமானது ஆன்மீக பொலிவடைகின்றது. குலசேகர ஆழ்வார் படியாய் கடந்து உன் பவழவாய் காம்பேனே என்று அருளி செய்கிறார். அந்த படியாய் இருந்தால் ஹரிபக்தர்கள் அனைவருமே அவர்களது தூசி தன்மேல் படும் என்றே படியாய் இருக்க ஆசைப்படுகின்றார். அதேபோல் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ளே நோக்கி போனார். நவகிரகங்களும் அதற்குண்டான ராசி அடையாளங்களும் அந்த படியில் பொறிக்கப்பட்டிருக்கும். நவகிரகங்களுக்கு உண்டான ராசி இங்கே எவன் வந்திருக்கின்றது படியாயிருக்கின்றது என்று ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்தது. பெரியவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். நவகிரகங்கள் அங்கே எல்லாருடைய கிரகத்துகளுக்கும் மாறான நவகிரகங்கள் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள ஹரிபக்தர்களுடைய தூசி தன்மேல் படும் என்பதற்காக நவகிரகங்கள் அனைத்துமே அந்த படியில் பொருந்தியிருக்கின்றது, அந்த படியில் வசிக்கின்றது என்று பெரியவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார்கள். உங்களது வருகையினால் உங்களது பாத துளியினால் இந்த கிராமம் மிகவும் செழிப்படைந்ததாகவும் ஆன்மீக பொலிவடைந்தது என்றும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கோபுரப்பட்டி கிராமமானது ஒரு சிறிய கிராமம், வைணவம் வளர்த்த கிராமம். இது 1323 ஆண்டு வீரவல்லாளன் என்ற ஹொய்சால மன்னன் பிரதிஷ்ட செய்த ஒரு கோயிலாகும். ஹொய்சால மன்னன், அவர் வீரவல்லாளன் என்று திருநாமம் உடையவர். ஹொய்சால மன்னன் இதற்கு முன்னால் எப்பொழுது கோயில் கட்டப்பட்டது என்றது தெரியவில்லை. 1324 மலிகபூர் என்ற ஒரு முகமதிய மன்னன் தெற்கே உள்ள கோவில்கள் அனைத்திலையும் படையெடுத்து எல்லா செல்வங்களையும் அபகரித்து கொண்டு சென்றிருந்தான். அப்பொழுது மலிகபூர் படையெடுப்ப போது ஸ்ரீரங்கத்தில் உள்ள வைஷ்ணவர்கள் மிகவும் தீரமாக அவனிடம் எதிர்த்து போரிட்டார்கள். அவர்கள் மலிகபூர் உள்ளே நுழையும் போது மதில் சுவர் மேல் நின்று கொதிக்கும் நெய்யையும் எண்ணெயும் அவர்கள் மேல் விசிறினார்கள். ஆனால் அவரது மலிகபூரின் படையெடுப்புக்கு முன்னால் இந்த சாதாரண வைஷ்ணவர்களின் தீரம் எடுபடவில்லை. ஸ்ரீரங்கத்தில் மலிகபூர் படை ஊடுருவியது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள 12,000 வைஷ்ணவர்கள் தலையை மலிகபூர் படையினர் கொய்தனர். ஹேமச்சந்திர மகாராஜா என்று ஒரு மகாராஜா தன்னுடைய திருவுருவச் சிலையை அரங்கன் முன்பு ஒரு தங்கச் சிலையாக வார்த்து அரங்கனை தான் டெய்லி தொழுமாறு வடித்திருந்தான். அந்த தங்கச் சிலையை அந்த மலிகபூர் பெரிய வாளாக பண்ணி தங்க வாளாக பண்ணி தன் இடையில் சொல்லிக்கொண்டான். ஏறத்தாழ ஒரு 50 கிலோ வாள் இருக்கும் அந்த வாள். அந்த வாளை அசாதாரணமாக அவன் சொருகிக் கொண்டான். அப்படி என்றால் அந்த மலிகபூரின் வன்மையையும் திண்மையையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த படையெடுப்பின் போது 12,000 வைணவர்கள் உயிரிழந்தனர். ஸ்ரீரங்கத்தில் வைணவர்கள் யாருமே இல்லை. ஒரு 750 வைணவர்கள் மட்டும் கந்தாடை தோழப்பர் என்கிற தலைமையில் ஒவ்வொரு அப்படியே தப்பித்து வந்து இந்த கோவிலில் அடைக்கலம் புகுந்தனர். இந்த கோவில் அமைப்பு அவர்களுக்கு மிகவே பிடித்திருந்தது. ஏன்னால் ஸ்ரீரங்கம் அமைப்பும் இந்த கோவில் அமைப்பும் ஒன்றாகவே இருந்தது. இந்த பெருமாளும் தெற்கு நோக்கி தான் சயனம் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் உபய காவேரி மத்தியில் இருக்கின்றது. காவேரி கொள்ளிடம் என்ற உபய காவேரி மத்தியில் இருந்தது. இந்த ஊரும் இரண்டு வாய்க்கால், காவிரியின் உபநதியான பெருவள வாய்க்கால் கம்பலாறு என்னும் இரு வாய்க்கால் நடுவில் இருந்திருக்கின்றது. இங்கேயும் நவத்வாரம் உள்ளது. இங்கே ஸ்ரீரங்கத்தின் நவத்வாரம் உள்ளது, இங்கேயும் நவத்வாரம் உள்ளது. ஸ்ரீரங்கம் அமைப்பை ஒத்திருக்கவே அவர்கள் மிகவே இந்த தலத்தில் ஈடுபட்டு இந்த பெருமாளை, இந்த ஆதிநாயக பெருமாளை அரங்கனாகவே கொண்டாடி 48 வருஷம் கொண்டாடினார்கள். 48 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன வைபவங்கள்லாம் நடந்ததோ அந்த வைபவங்கள் அனைத்தும் இந்த கோவிலில் நடந்தது. இதை காட்டிலும் சிறப்பாக இன்னொன்றும் செய்தார்கள். ஸ்ரீரங்கத்தில் உயிர் நீத்த 12,000 மைனவர்களுக்கும் அவர்கள் இங்கே திதி கொடுத்தனர். இந்த திதி கொடுக்கும் வழக்கம் இன்றும் ஆடி அமாவாசை அன்று இந்த பெருவிட வாய்க்காலில் இந்த கிராம மக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இன்றும் திதி கொடுக்கின்றனர். இந்த கால ஓட்டத்தில் இவர்கள், இந்த கிராமத்து மக்கள் தாங்கள் எதற்காக திதி கொடுக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கோவிலில் புதுப்பிக்கும் போதோ இங்கிருந்த கல்வெட்டு இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தெரிவித்தது. அப்பொழுதுதான் இந்த கிராம மக்களும் தெரிந்தது. நாம் இதற்கு ஸ்ரீரங்கத்தில் இறந்து போனவர்கள் தான் இங்கே திதி கொடுக்கிறோம் என்று பெருமிதம் கொண்டார்கள். இன்னமும் அந்த திதி கொடுக்கும் பழக்கம் இங்கே தொடர்ந்து வருகின்றது. பின்னர் 1498 இலங்கை உலகன் என்ற ஒரு மன்னன் இந்த கோவிலை புதுப்பித்து, இந்த கோவிலில் புதுப்பித்து பழியம் சம்பரோக்ஷணி செய்தான். அதன் பிறகு ஒரு படையெடுப்பு இங்கே நடந்துள்ளது. அந்த படையெடுப்பில் இந்த கோவில் விக்கிரகங்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டன. ஆதிசேஷன் தனியாக பிரிக்கப்பட்டு, பெருமாள் தனியாக பிரிக்கப்பட்டு, பெருமாளை தலைகீழாக புரட்டி போட்டனர். தாயாரின் தலையை மறுபடியும் அந்த கலாச்சாரப்படி, முகமதியின் கலாச்சாரப்படி தாயார் தலையை வெட்டினார்கள். இந்த சிலைகள் எல்லாருமே சிதைந்து போயின. ஆதிநாயகர் பெருமாள் விக்கிரகம் மட்டும், இந்த மூலவர் விக்கிரகம் மட்டும், மற்றும் இந்த தும்பிக்கை ஆழ்வார், அங்கே உள்ள காங்கி வரதர், ஒரு 4-5 விக்கிரகங்கள் மட்டும் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தது. பாக்கி அனைத்து விக்கிரகங்களும் சிதைக்கப்பட்டன. சிதைக்கப்பட்ட நிலையிலேயே ஒரு 650 வருஷங்களுக்கு மேலாக இருந்தது. 1498 அப்புறம் மறுபடியும் எப்பொழுது இந்த கோயில் சிதிலமானது என்று தெரியவில்லை. ஏறத்தாழ ஒரு 600 வருஷங்கள் கழித்து 2008 மறுபடியும் நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஒருவரை தேடி, ஒரு விவசாய அன்பரை தேடி இங்கே வந்தேன். ஏன்னா அவர் விவசாய கூலியாக இருந்தார். அவரை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். அப்பொழுது இந்த கோயில் எந்த கோயில் என்று விசாரிக்கும் போது ரங்கநாதர் கோயில் என்று சொன்னார்கள். நான் மேலே ஏறி குதித்தேன். இந்த மூல கர்ப்பகத்துக்குள் ஏறி குதித்து உள்ளே பார்த்தேன். ரங்கநாதர் புரட்டி போட்டு அந்த ஆதிசேஷன் விக்கிரகம் பின்னப்பட்டு ரொம்ப சிதிலமான நிலைமையில் இருந்தது. உள்ளே சர்பங்கள், புற்றுகள் நிறைய இருந்தது. சர்பங்கள் தான் பெருமாளை காத்து கொண்டிருந்தது. 2008 அப்பொழுது பார்த்து இந்த கோயில் இப்படி இருக்கின்றது, ஸ்ரீரங்கோயில் செழிப்பாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கோயில் செழிப்பாக இருந்தது, ஸ்ரீரங்கோயில் ரொம்ப சீரழிந்து இருந்தது, இந்த கோயில் செழிப்பாக இருந்தது. இப்பொழுது இந்த கோயில் சீரழிந்து விட்டது, அந்த கோயில் செழிப்பாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு அரங்கனிடம் பிரார்த்தனை செய்தேன். பின்னர் இந்த கிராமத்து மக்கள் அனைவரையும் ஒத்துழைப்போடு பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகளில் வெளியிட்டேன். இந்த கோவில் நிலைமையை பத்திரிகைகளில் வெளியிட்டேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து 2008 இந்த கோவில் கைங்கரியம் ஆரம்பித்து 2010 இந்த கைங்கரியம் பூர்த்தியானது. பாலாலயம் வந்து, இந்த கோவில் பாலாலயம் 16/4/2008 செய்யப்பட்டது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் 27/8/2010 முடிவடைந்தது. 2 வருடங்களில் இந்த கோவிலுக்காக எந்த ஒரு கருங்கல்லையும் வாங்கவில்லை. ஆடிட்டர் ராமச்சந்திரன் என்பவர், அவர் சிறப்பாக, மிகச்சிறப்பாக இந்த கட்டட வடிவமைப்பை செய்தார். எந்த ஒரு அமைப்பும் மாறாமல் இந்த பெருமாளை அப்படியே பிரதிஷ்டை செய்தார். ஆதிநாயகர் மூலவர் விக்கிரகம் சற்று பின்னப்பட்டிருந்தது. என்னுடைய அபிப்பிராயம் கூட, பாஞ்சராத்திர ஆகமப்படி சுயமுக்த க்ஷேத்திரம், தானாக உருவான க்ஷேத்திரம், அது மட்டுமே பின்னப்பட்டிருந்தால், எந்த பின்னப்பட்டிருந்தாலும் அதை சரி செய்ய முடியும். அதை சரி செய்துதான் பண்ண முடியும், வேற ஒரு விக்கிரகம் வைத்துக் கொள்ள முடியாது. தானாக உருவான சுயம்பு கஷேத்திரம் மட்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கஷேத்திரங்கள் எல்லாமே பின்னப்பட்டிருந்தால் மாற்றலாம். ஆகவே நான் அபிப்பிராயப்பட்டேன், இந்த விக்கிரகத்தை மாற்றி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது இருக்கும் மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக ஒரு ரங்கநாதரை வடிவமைக்கலாம் என்று அபிப்பிராயப்பட்டேன். அப்பொழுது அவரை கேட்டார், முதலாளி அடிபட்டால் வைத்தியம் செய்யலாம், இதே தொழிலாளி அடிபட்டால் நம்ம வந்து தூக்கி எறிஞ்சு இறக்க விட்டுள்ள இறக்க விடலாமா, இது தப்பு இல்லையா என்று கேட்டார். அதாவது பெரியவர் நல்ல வசதி உள்ளவர்கள் அடிபட்டால் நாம் வைத்தியம் செய்யலாம், வசதி இல்லாதவர்கள் அடிபட்டால் அப்படியே விட்டு விடலாமா என்று கேட்டார். எனக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. மறுபடியும் இந்த விக்கிரகத்தையே எடுத்து கொண்டு போய் ஒக்கரை என்னும் தொழிற்பட்டறையில் கொடுத்து இந்த விக்கிரகத்தை எங்களால் முடிந்த அளவு சீரமைத்து மறுபடியும் அதே மூலவரை பிரதிஷ்டை செய்தேன். இந்த பிரதிஷ்டை என்னால் மட்டும் செய்யக்கூடிய காரியம் அல்ல. இந்த கிராமத்து மக்கள் அனைவருமே சக்தி இல்லாமல் இருந்தபோதும் தன்னுடைய மனித சக்தி அனைத்தையும் செலவழித்தார்கள். எல்லாருமே சேர்ந்து செய்த காரியம் இது. தனிப்பட்ட ஒரு நாள் முடியக்கூடிய காரியம் அல்ல. எல்லா அனைவரும் சேர்ந்து இந்த கிராமத்து ஒரு செழிப்படை செய்தனர். அதற்கு முன் கோவில், ஒரு கோவில் அமைப்பு, எல்லா கிராமத்திலும் கோவில் வந்து கிராமத்தின் நடுவில் இருக்கும். அந்த கோவில் பாழ்பட்டிருந்தால் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரும் மனமும் பாழ்படும், கிராமம் பாழ்படும். ஒரு கிராமத்தின் நடுவில் ஒரு சூதாட்ட விடுதி இருந்தால் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சூதாட்டக்காரர்கள் தான், மனம் கெட்டு போய்விடும். இந்த சென்டர் ஹப், அது ஒரு கிராமத்தின் நடுவில் என்ன இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அந்த கிராமம் அமையும். கோவில் வழங்க குடி வழங்கும். இந்த கோவில் வழங்கிய பிறகு இந்த கிராமமே ஒரு செழிப்படைந்தது. இந்த கிராமம் ஒரு ஒளி பெற்றது. இந்த வீடுகள் அனைத்துமே உருமாறி புது அறிவு பெற்றன. ஒரு இந்த கிராமம் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இந்த கோவில் வழங்குவதற்கு நீங்களும் இப்பொழுது இந்த அளவு அதிக அளவில் வந்திருந்து இதை செழிப்படைய வைத்ததற்கு இந்த கிராமமும் நாங்களும் என்றுமே நன்றி கடன் பட்டுள்ளோம். உங்கள் வருகை இத்துடன் நின்றுவிடக்கூடாது, மீண்டும் மீண்டும் அடிக்கடி வர வேண்டும் என்று நான் சிறந்தாழ்ந்து உங்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
As I had mentioned in a talk in Sri Rangam yesterday or the day before, Sri Rangam is, in terms of time, number three in Chaitanya Mahaprabhu's pastime. He spent most time in Navadvip, number two in Puri, and number three in Sri Rangam.
அப்ப நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன், ஸ்ரீரங்கம் சைதன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்நாளில் தங்கிய இடங்கள்ல மூன்றாவது முக்கியமான, அதாவது நீண்ட காலம் அவர் கழித்த இடமாக இருக்கிறது. முதலில் அவர் அதிக காலத்தை நவதீபத்தில் கழித்தார், அதற்கு அடுத்தபடியாக பூரியில, அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் தான் கழித்திருக்கிறார்.
For 4 months he lived in the house of Tirumalla and Venkata Bhatta, and from Sri Chaitanya Charitamrita we can understand he had a very friendly relationship with them.
Nama paarkalam Sri Chaitanya Mahaprabhu Sirumala Venkata Bhattarudaiya veetil 4 maadangal thangi irundar. Avar andha tarunathila avu veetla oru natpuravodu irundar,
and that friendship continues up to the present time.
Andha natpuravu indru varai thodarndu irundu kondu varugirathu.
Srila Prabhupada, as you know, went to the Western countries, and astonishingly, at that time, it seemed astonishing, brought people from that background into Krishna consciousness.
உங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றார். அப்ப அந்த சூழ்நிலையில அது மிகவும் ஆச்சரியமானது, அதிசயமானது. அந்த காரியத்தை அவர் செய்து அந்த மக்களை கிருஷ்ணமூர்த்திக்கு கொண்டு வந்தார். அங்க இருந்த மக்களை.
You may wonder why there are three white-bodied devotees sitting here speaking to all of you. It might seem like the East India Company is coming back.
நீங்க ஆச்சரியப்படலாம், இங்க என்ன ஒரு மூன்று வெள்ளை தோல் கொண்ட சரீரங்கள் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன கிழக்கிந்திய கம்பெனி மறுபடியும் இங்க ஆக்கிரமிப்பு வந்துட்டதான் நினைக்கிறோம்.
But it's just a fact that most of Srila Prabhupada's disciples were from the Western world.
இது ஒரு தெளிவான உண்மை. என்னன்னா Srila Prabhupada's பெரும்பாலான சீடர்கள் மேற்கத்திய உலகத்தை சார்ந்தவர்கள்தான்.
Srila Prabhupada actually had that idea.
Srila Prabhupada உண்மையிலேயே அந்த எண்ணத்தை கொண்டிருந்தார்.
That he was trying to start a worldwide movement in India, but it didn't take off.
Srila Prabhupada முதல்ல உலகளாவிய இயக்கத்தை இந்தியாவிலிருந்து தொடங்கணும் என்று நினைத்தார், ஆனால் அது தொடங்கவில்லை.
Because he saw that the Indian people, they simply want to be Western.
ஏனா இந்திய மக்கள் அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறதை Srila Prabhupada கவனித்தார்.
So he thought, if I go to the West and bring some Western devotees, because the Indian people follow everything that comes from the West, they'll follow that also.
Srila Prabhupada நினைத்தார், நான் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் அங்கிருந்து மேற்கத்திய பக்தர்கள் சிலரைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா அப்ப இந்தியர்கள் அவர்களையும் பின்பற்றுவார்கள். ஏன்னா இந்தியர்கள் எல்லா மேற்கத்திய மேற்கிலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடிய எண்ணத்தை கொண்டிருக்கனால பக்தியும் மேற்கிலிருந்து வந்ததுதான் எடுத்துப்பார்கள் என்று நினைத்தார்.
And actually it worked.
உண்மையிலே அது வேலை செஞ்சது.
It took a little time for the Indian people to gain trust in Srila Prabhupada and his disciples.
இந்திய மக்கள் ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் அவருடைய சீடர்கள் மேலையும் நம்பிக்கை வைப்பதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக் கொண்டதுதான்.
But now we see that the majority of devotees within ISKCON are, according to their present body or present upadhi, they are Indian.
இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்கள்ல பெரும்பாலான பக்தர்கள் அவர்களுடைய தற்போதைய சரீரம் தற்போதைய உபாதியின் படி பார்க்கிறப்ப அவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
But when Srila Prabhupada first brought a group of Western devotees to India, pretty much everyone in India was astonished.
Srila Prabhupada முதல் முதல்ல தன்னுடைய மேற்கத்திய சீடர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்த போது இந்தியாவில் இருந்த ஒவ்வொருத்தருமே பேராச்சரியம் கொண்டனர்.
Many were very happy and accepting.
நிறைய பேர் அதுல மிக்க மகிழ்ச்சியுற்று ஏற்றுக்கொண்டார்கள்.
But many also, especially from the Brahmin caste, they didn't like this at all.
அதே நேரத்தில் பல பேர் இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதிலும் குறிப்பாக பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை.
They said, you can't make these mlechas into brahmanas and sannyasis.
அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த மிலேச்சர்களை பிராமணர்களாகவும் சன்னியாசிகளாகவும் ஆக்க முடியாது என்று.
This is Vaishnavai jati buddhi naraki vai saha. In Padma Purana it said that if one judges a Vaishnava according to his birth status, then he is a resident of hell.
Padma Puranathula solapattirukkirathu, yarenum oruvar oru Vaishnavarai jathiyin adipadaiyaga kondu pirithu paarkirar appadina avar naragathil vasikkakoodiyavaraga oppidapadugirar.
And there were some who were somewhat accepting also.
Silar avangalum avangala silar kuda yetukondirundargal nama bhaktargalai.
But it was unusual to find any brahmanas who would accept fully and wholeheartedly our Western devotees at that time.
அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல நம்மளுடைய மேற்கத்திய பக்தர்களை முற்றிலுமாக வைஷ்ணவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராமணர்களை பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் அரிதானதாக இருந்து வந்தது.
Even I had that experience with several of Prabhupada's godbrothers and their followers, that they wouldn't take even water from us.
எனக்கு இன்னும் அதுல இன்னொரு அனுபவம் இருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர்கள் கூட பார்த்தோம்னா அவர்கள் எங்ககிட்ட வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள், அந்த மாதிரி இருந்தார்கள்.
They thought they'd be contaminated by doing so.
அப்படி நீர் அருந்ததின் மூலமாக நாங்கள் களங்கம் அடைந்துடுவோம் என்று நினைத்தார்கள்.
So of course Sri Rangam is a very traditional place of brahmanas.
Sri Rangam brahmanargalukku urithana oru puralana stalam.
There are so many families there who are serving the Lord since the time of Sri Ramanujacharya.
ராமானுஜருடைய காலம் தொட்டு இங்க ரங்கநாத சுவாமிக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் பல இருக்கின்றன. இங்க
it must have been about 1972 or 1973 that Achyutananda Swami and Yashodanandan Swami, two of Srila Prabhupada's American sannyasis, came to Sri Rangam. Do you remember? You must have been quite young. That was later.
My father, Banu.
Who is in Chennai?
Yeah, that much later.
Okay.
He was quite. Oh, yeah. He must have come. Yeah, yeah. He was in that group also. He was a brahmachari. He was a brahmachari at that time.
My father organized the temple.
Yeah, yeah, yeah. I'm coming to that.
1972 அல்லது 73 ஆக இருக்கும். அப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய இரண்டு மேற்கத்திய சன்னியாசி சீடர்கள் அச்சுதானந்த சுவாமி அவரோட இணைந்து யசோதானந்த சுவாமி அவர்கள் இருவரும் வந்தார்கள். பானு சுவாமி அவர் வந்ததாக
That time he was a brahmachari assisting him. So at a time when so many Brahmanas, they wouldn't think of accepting such people into their home.
அந்த காலகட்டத்துல பிராமணர்களால அத்தகைய மேற்கத்தியர்களை தங்களுடைய இல்லத்திற்குள்ளார அனுமதிக்கிறது அப்படிங்கறது அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தது.
But it was your father who accepted them to stay in his home for several days. How long was it?
They stayed for 20 days.
They stayed for 20 days in Sri Rangam.
ஆனா இங்க முரளிபட்டருடைய தகப்பனார் அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து தன்னுடைய இல்லத்துல 20 நாட்கள் தங்க வைத்திருந்தார்.
And organized a program, public program for them.
அவர்களுக்காக பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்தார்.
If your father had any different attitude, then the whole of Sri Rangam would have had a different attitude.
உங்களுடைய தகப்பனார் வேறு விதமான மனப்பாங்கை வைத்திருந்தார் அப்படின்னா மொத்த ஸ்ரீரங்கமே நம்ம மேல வேறு விதமான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கும்.
But because Sri Rangam is practically the capital of the Ramanuja Sampradaya, in Tirumala they may say that is the capital, but actually in terms of the Alvars and Sri Rangam.
ஸ்ரீரங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தலைநகரமாக சொல்லப்படுகிறது. திருமலையில் இருக்கிறவங்க அதை தலைநகரம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஆழ்வார்கள் மற்ற வரலாற்றை
Because ஸ்ரீரங்கம் is the place where all the Alvars have glorified the Lord.
ஸ்ரீரங்கம் தான் தலைநகரமாக தெரிகிறது.
Anyway,
ஸ்ரீரங்கத்துல தான் எல்லா ஆழ்வார்களும் திருமலை பாடியிருக்கிறார்கள்.
So because of that open-hearted Vaishnavism, therefore the whole Ramanuja Sampradaya from the beginning has accepted Srila Prabhupada and his followers.
இந்த திறந்த மனப்பான்மையோட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனாலதான் ஸ்ரீரங்கத்துல அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்குமே ஸ்ரீல பிரபுபாதரையும் அவருடைய வழிவந்தவரையும் இவர்கள் ஏற்பவர்களாக இருக்கிறார்கள்.
Exactly in the spirit with which Chaitanya Mahaprabhu was accepted here.
சைதன்ய மகாபிரபு எந்த பாவத்தோடு ஏற்கப்படுகிறாரோ அதே எண்ணத்தோடு நாமும் ஏற்கப்படுகிறோம்.
From external appearances, Chaitanya Mahaprabhu is a Mayavadi sannyasi.
வெளிப்புற தோற்றத்தில் இருந்து பார்க்கும்போது சைதன்ய மகாபிரபு ஒரு மாயவாதி சன்னியாசியாக தோன்றினார்.
And one of the great characteristics of the Vaishnava Acharyas is their staunch opposition to Mayavad.
Vaishnava Acharya Guru, they all say Advaitavad. Vaishnava Acharya Guru daya oru mukkiyamaana thanmai enna appadina avanga yaarellam advaita vaadathai kondirukka koodiya sanyasiyaga irukkaralo avargal muttrum edirpa kaatuvaargal.
But as described in Sri Chaitanya Charitamrita, Chaitanya Mahaprabhu, by his ecstatic chanting and dancing, because the Vaishnavas of Sri Rangam are Vaishnavas not just as a caste or as a formality, but by heart, they could immediately understand that Chaitanya Mahaprabhu is fully absorbed in love of Krishna.
ஸ்ரீரங்கத்தை சார்ந்த வைஷ்ணவர்கள் வெறும் ஜாதி வழிபடையில வைஷ்ணவர்களாக இல்லாமல் இதயபூர்வமாக உளமார்ந்த வைஷ்ணவர்களாக உண்மையான வைஷ்ணவர்களாக இருந்த காரணத்தினால சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்தப்ப அவருடைய செய்கைகளை பார்த்து அவர் கிருஷ்ண பிரேமை உடையவர் மிகச்சிறந்த வைஷ்ணவர் என்பதை அவர்களால எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படிங்கறத நம்ம சைத்தன்ய சரித்திரத்தை பார்க்கிறோம்.
ஸ்ரீல பிரபுபாத் said that one of the objectives of ISKCON is to spread the real Indian culture all over the world.
Srila Prabhupada solluvar ISKCONudaiya palveru nokangalla oru nokam enna appadina Indiyaudaiya unmayana kalacharathai ulagengum parapa vendum endru.
Srila Prabhupada said that he also preached in the Western world on the order of his guru, but his own particular desire was to revive Krishna consciousness, Vedic culture in India.
Srila Prabhupada avarude guru maharajude kattalayin padi krishna unara vetthi naadalla pracharam seidar adhe nerathil Srila Prabhupada avarude sonda virupam enna appadina indiyavile irukkakoodiya krishna unarvai veda kalaacharathai meendum kondu vara vendum endar.
So visiting holy places like Sri Rangam, we get some idea of how great that Vaishnav culture was.
ஸ்ரீரங்கம் போன்ற புனித ஸ்தலத்தை அணுகும் போது அந்த வைஷ்ணவ கலாச்சாரம் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி ஓரளவுக்கு நாம புரிந்து கொள்ள முடியும்.
What inspired great kings to build so many large temples?
எந்த உத்வேகத்தினால பெரும் பெரும் மன்னர்கள் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாங்கிறத பார்க்கலாம்.
If we travel in Tamil Nadu, we'll find so many huge temples.
தமிழ்நாடு முழுக்க நாம பயணம் செய்தோம் அப்படின்னா பல்வேறு பெரிய கோயில்களை நாம் காண முடியும்.
Somehow there's some idea that Tamil culture means Shiva culture, but I don't know why, because it's at least as much Vaishnav culture.
ஏதோ ஒரு விதத்துல மக்கள் ஒரு பண்பாடு இருக்கு தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது சிவ கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி, ஆனா நான் பார்க்கிறேன் வைஷ்ணவர்கள் நிறைய இருக்கிறது இங்க வைஷ்ணவ கலாச்சாரம் இருக்கிறது.
So many people are still coming.
நிறைய மக்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
That statue is there in front of this atheistic government has put this statue of Periya saying there is no god, no god, no god on the statue.
நீங்க இங்க பார்க்கலாம் பெரியாருடைய சிலை அங்க வழியில இருக்கு. அதுல இந்த நாஸ்திக அரசாங்கத்துல சிலையை வச்சு அது கீழே கடவுளே 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 எழுதி வச்சிருக்காங்க.
Lakhs and lakhs of people come, they don't give a damn what this Periya says. I'm not in favor of terrorism, but if anyone wants to do, that's a good place to put a bomb. I could get arrested for saying that, but it's a fact. It's rascaldom, but they put that
there. நான் தீவிரவாதத்தை அங்கீகரிக்கக்கூடியவன் கிடையாது, இருந்தாலும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது குண்டு போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அங்க ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, அங்க குண்டு போடலாம். எவ்வளவு ஒரு ஐயப்பத்தனமான நபர்.
But we have a different kind of bomb.
ஆனா நம்மளுடைய குண்டு வேற மாதிரியான குண்டு.
That's Srila Prabhupada's books.
Srila Prabhupada's புத்தகங்க.
They will change the minds. They will change the minds of the people who are so frustrated that they say there is no god.
கடவுளே இல்ல அப்படினு சொல்ற அளவுக்கு பக்தி அடைஞ்சு போய் அவன் இருக்கறானோ அவனுடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகம்.
And it will change the minds of the people who say there is god and in the name of god we're going to go and blow people up.
சில பேர் கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுளுடைய திருப்பெயரால நாங்க மக்களுக்கு குண்டு வச்சு கொல்ல போறோம் சொல்லக்கூடிய மக்களையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது பிரபுபாருடைய புத்தகம் தான்.
So we come to these holy places to get inspiration from all the previous acharyas and previous great devotees.
அதனால நாம இந்த புனித ஸ்தலத்திற்கு வர்றது மூலமா இங்க இருந்த பெரிய ஆச்சாரியர்கள் பெரிய பக்தர்கள் அவர்களிடம் இருந்து உத்வேகத்தை பெறுகிறோம்.
12,000 Vaishnavas. Terrorist act. 12,000 Vaishnavas in Sri Rangam. They perished. They had such feeling for the Lord that life, my life is meant for him. So it's not just something we say as a poem, but they practically demonstrated that. Srila Prabhupada, he said, just give this one life to Krishna. So many lifetimes we've been forgetting Krishna. Now there's the opportunity to perfect our life by the very simple process of chanting the holy names of Krishna. So we come to these holy places to get the blessings of the Vaishnavas. Sri Murali Bhatta Prabhu is same spirit, same Vaishnava spirit as all the previous great devotees.
Sri Murali Bhatta Prabhu, avar inga irunda poorviga bhaktargal ethagaya utpegam kondirundargalo adhe manobhavathodu seyalpadugirar.
So we pray for his blessings.
Adanal avarudaiya aasigalaiyum naam venduvomaga.
That we may have many, many bombs all over Tamil Nadu. Spiritual bombs. They explode in people's minds. Destroy all the ignorance. And when the ignorance is destroyed, then pure love of Krishna arises in the heart. So everywhere that is required. I was just speaking yesterday with some devotees in Delhi. Who are doing programs in schools for children about 14, 15 years old. When they go in the school, the first they start off asking who believes in God, and they'll find more than 50% say no. Well, it doesn't take long to bring them around so they can say yes. They've never had proper information of who is supreme. They see religion and they see what is this? It's just people cheating others. There's no clear knowledge. The Prabhupada's books give clear knowledge of who is the Supreme Lord. That is the Acharyas Ramanuja. He made so many writings and commentaries just to demonstrate on the basis of that Shastra means, message of Shastra is Narayana is supreme. So Srila Prabhupada, following in that tradition, he gave so many books just to establish the same point.
சில பிரபுபாதரும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அதே கருத்தை எடுத்து சொல்றதற்கு பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார்.
சில பிரபுபாத் ஆல்சோ ரெக்கமெண்டட் டு ரீட் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபாஷா.
சில பிரபுபாதர் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை படிப்பதற்கு
நமக்கு கீதா பாஷா.
I
was reading one conversation Srila Prabhupada is meeting overseas someone from anyway he recommended you read this.
நான் ஒரு பிரபுபாதருடைய உரையாடல் படித்துக் கொண்டிருந்தேன். அதுல நான் பார்க்கிறேன் பிரபுபாதர் ஒருத்தர் கிட்ட பரிந்துரைக்கிறார் நீங்க இந்த கீதா பாஷ்யத்தை படிங்க அப்படின்னு.
And he also said one time when he was asked which books he'd like to produce in future, he said I'd like to do Bhagavad Gita. And obviously the devotee said, well, Prabhupada, you already translated Bhagavad Gita. He said, I'd like to do with Ramanuja's commentary. Srila Prabhupada said that all the Vaishnava literature, all the Vedic literature should be translated and distributed all over the world. There's so much treasure in all the sampradayas. The Muslims came and got the gold, they missed the real treasure.
இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலயும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருந்துருக்கு. முஸ்லிம்கள் இங்க வந்து தங்கத்தை சுரண்டிட்டு போனாங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை அவங்க தவற விட்டு விட்டாங்க.
Such unfortunate people.
எவ்வளவு துரதிருஷ்டசாலிகள் பாருங்க.
They could have fallen at the feet of the Vaishnavas and asked, give us your treasure.
அவங்க இந்த வைஷ்ணவர்களுடைய திருவடிகள்ல விழுந்து உங்களுடைய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம்.
And the Vaishnavas would have happily taught them about all the treasure of bhakti, of sharanagati.
அந்த வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு பக்தியினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமான சரணாகதிய அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க பகழ்ச்சியோட.
So now we have to, this is the commission given to us by Srila Prabhupada that you go everywhere, preach. We shall know that our movement is making good progress when so many Muslims also come to Krishna consciousness. Murari, you just sent that was you, Murari, right? You just sent that story that three women in a burqa, they came to your book table and said, can we buy a Bhagavad Gita? Which language was that in? They bought it? In Tamil. Huh? He's also from a Muslim background. In his passport, what's the name? Muhammad Sulaiman, is it? Anyway. Now in America there's many Muslims are taking Srila Prabhupada's books in Arabic language.
இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கால நிறைய முஸ்லிம்கள் ஸ்ரீல பிரபுபாதுடைய புத்தகத்தை அரபி மொழியில பெற்று வருகிறதை நான் பார்க்கிறேன்.
So hopefully before too long we'll be having the lecture here translated from Tamil to Arabic. Don't applaud now. Let it happen first.
Varun nama edhirpaarkiradhu enna appadina kodi viraila varun kaalathila inga tamil la irundhu arabic moliki moli perpu nadakkanum appadina nama edhirpaarkalam maharajana. பக்தர்கள் பாராட்டுனே மகாராசவர் இப்பயே நம்ம பாராட்டுறோம், முதல்ல அதை செய்வித்து காட்டுவோங்க.
Let the mercy of the Lord overflood everywhere.
பகவானுடைய கருணை எல்லா இடங்களுக்கும் பாய்ந்தோடுவதாகட்டும்.
So having come to Sri Rangam, pray for the mercy of the Lord, pray for the mercy of the Vaishnavas.
இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறோம், இங்க பகவானுடைய கருணைக்காக நம்ம வேண்டுவோமாக, வைஷ்ணவருடைய கருணையை நம்ம வேண்டுவோமாக.
That we may be sincere servants of Srila Prabhupada and his mission.
நம்ம ஸ்ரீல பிரபுபாதருக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் உண்மையான சேவகர்களாக இருப்போமாக.
And help in spreading this mercy to every land, every town, every village.
அவருடைய கருணையை எல்லா நாட்டிற்கும் எல்லா நகரத்திற்கும் எல்லா கிராமத்திற்கும் பரப்புவோமாக.
Every home, every
எல்லா வீட்டிற்கும் பரப்புவோமாக.
Every heart
எல்லா குடும்பத்திற்கும் பரப்புவோமாக.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Swami ji, பேசியது தொடர்பாக சில விளக்கங்களை, மேலும் சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.
Need another mic, take this one.
அச்சுதானந்த சுவாமி, யசோதானந்த சுவாமி அவர்கள் குழுவினர் முதன் முதலில் சீரங்கம் வந்த பொழுது அவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்பொழுது
I guess we can, yeah, we can do one more.
I would like to speak few more words in relation to what the Swamiji has spoken. Of the remembrance of what happened when Achyutananda Swami and others came to Sri Rangam. At that time, they were not allowed for the darshan of Ranganath Swami.
Now you can just go and
speak. Oh.
Narayan Srinivas Prabhu?
Yes.
You can resume translation.
English translation is in the back as before.
தரிசனத்திற்கு ஸ்ரீரங்கம் திருக்கோவில் அனுமதிக்கவில்லை. என்னுடைய தகப்பனார் மிகவே வருத்தப்பட்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி, அவர் பெயர் குறிப்பிட உடம்பவில்லை, அவரையும் இதர டிரஸ்டிகளையும் ஜேசியும் ஒரு அறையில் குடும்ப செய்தார். அச்சுதானந்த கோஸ்வாமி, யசோதானந்த கோஸ்வாமி மற்றும் அவரது குழுவினர் பானு பிரசாத் எல்லாரையும் அந்த அறையில் அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது அடியோட தகப்பனார் கேட்டார், இந்து மதத்தின் முக்கியமான ஒரு தெய்வீகமான இந்து மதத்தின் ஆதாரப்பூர்வமான ஒரு நூலாக பகவத்கீதையை கருதுகிறீர்களா என்று கேட்டார். ட்ரஸ்டி ஜேசி எல்லாம், மாம் கருதுகிறேன் அப்படின்னு. ஏன்னா பகவத்கீதை நரமான கிருஷ்ணனாக பாவிக்கப்படுகின்றது. பகவத்கீதையை நீங்கள் உண்மையான ஒரு சத்திய பிரமாணமாக நீங்க கருதுகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் என்னுடைய அப்பா அந்த ட்ரஸ்டியை பார்த்து, எங்கே பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்திலிருந்து சில ஸ்லோகங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டார். அவர்களால் சொல்ல முடியவில்லை. உடனே இவர்களை பார்த்து, நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் 20 அத்தியாயத்தையும் முழுமையாக சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர், 20 அத்தியாயத்திற்கும் அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள், இவர்களை சொல்ல சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொன்னார். 2 ஸ்லோகம் சொல்லி முடித்த உடனேயே அவர்களிடம் எழுந்து, நீங்கள் தாராளமாக தரிசனத்திற்கு செல்லலாம் என்று அனுமதித்தனர். அது ஒரு பெரிய புரட்சியாகவே கருதப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் அன்று. அதுவரையில் The Westerners were not allowed to enter into the sanctum sanctorum. அந்த தகப்பனார் செய்த அந்த இது அவர்கள் வாயை அடக்கி செய்தார். ஒரு தார்மீக போராட்டம் நடத்தி வாயை அடக்கி செய்தார். அதுக்கப்புறமும் அதுக்கு பிறகு வீதியெல்லாம் வீதி பரிக்கிரமா அன்றன்று நடந்தது. பின் தேவர்ஹால் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணார். தேவர்ஹாலில் அந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பாக நடந்தது. திருச்சி மாநகரம் முழுதுமே ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாயிற்று. அந்த காலகட்டத்தில் சுவாமிஜி சொன்னது போல் அது மிகவே கடினமான காலம் ஸ்ரீரங்கத்தில். அந்த கடினமான காலத்தினை மகாபிரபுடைய ஆசீர்வாதத்தினாலும், பிரபுபாதாவுடைய சுவாமி பிரபுபாதாவுடைய ஆசீர்வாதத்தினாலும் என்னுடைய தகப்பனார் நிறைவேற்றினார். என்னுடைய தகப்பனார் பிரபுபாதாவோடு போனில் பேசிய பாக்கியம் பெற்றவர். அச்சித்ராதி மார்க்கம் என்ற நம்மாழ்வாரின் மார்க்கத்தினை இஸ்கான் அப்பொழுது பிரபுபாதாவிற்கு என்னுடைய தகப்பனார் அன்பளிப்பாக அளித்தார். அந்த மார்க்கம் வந்து ஒரு அரிதான மார்க்கம், வைகுண்டத்துக்கு எப்படி செல்வது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தினை பற்றி பிரபுபாதா போனில் என்னுடைய தகப்பனாரிடம் அலாவலினார். அதை தவிர அன்றன்று நிகழும் நிகழ்வுகளுக்கும் அவர்கள் போன் பண்ணி அடியாண்டு தகப்பனாரிடம் ஃபோன் பண்ணி கேட்பார். தகப்பனம் தகுந்த விளக்கங்களையும் எல்லாம் சொல்லுவார். பிரபுபாதாவுடைய சுவாமி பிரபுபாதாவுடைய ஒரு கைட வழிநடத்தலோடு அடியோனுடைய அடியோனுடைய தகப்பனார் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் என்றே சொல்லலாம். மேலும் வைஷ்ணவம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உறுத்தானது அல்ல. ஒரு மாரணியர் நம்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மாரணியர் நம்பி ஒரு தலித் ஆள வந்தார் ஒரு வைணவ ஆச்சாரியர். மாரணியர் நம்பிக்கும் ஆள வந்தாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. மாரணியர் நம்பிக்கையுடைய ஒரு ஆர்டன் டிவோட்டி ஆள வந்தாடைய ஒரு ஆர்டன் டிவோட்டி மாரணியர் நம்பி. ஆள வந்தாருக்கு ராஜபிளவை நோய் இன்னும் ஒரு கேன்சர் உண்டாயிற்று. அதை மாரணியர் நம்பி பெருமானிடம் பிரார்த்தனை செய்து ஆளவந்தார் படும் சமத்தினை கருத்தில் கொண்டு தான் வாங்கி கொண்டார் அந்த நோய். அந்த ஆளவந்தார் சுவாமிக்கு தெரிய வந்தது இந்த ராஜபடவை மாரணியர் நம்பி யாசித்து பெற்றுவிட்டார் என்று. உடனே மாரணியர் நம்பி கடந்து கொண்டார். என்னுடைய பிறவி பிணி நோக்க வந்த நோயை நீயே வாங்கி கொண்டாய். அவர் ஆளவந்தார் வெரி கன்ஃபர்ம்டு தன்னுடைய பிறவிப்பினி போக வேண்டும் என்றால் இந்த நோயை நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று. என்னுடைய பிறவிப்பினி நோக்க போக்க வந்த நோயை நீ ஏன் பெற்றுக்கொண்டாய்? மறுபடியும் நான் பிறவி எடுக்க ஆசைப்படுகிறாயா என்று மாரணியர் நம்பியிடம் கேட்டார். மாரணியர் நம்பி சொன்னார், இது என்னுடைய ஆச்சாரிய பிரசாதமாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார். ஆள வந்தார் ஒரு தன்னுடைய பிரச்சாரத்திற்காக உபன்யாசத்திற்காக ஒரு பெரிய சின்ன ஒரு மஹால் மாதிரி கட்டினார். ஒரு அறை கட்டினார். அந்த அறை அடுத்த நாள் புண்ணியாக வாஜனம் என்று ஒரு முக்கியமான புனிதப்படுத்தும் நிகழ்ச்சி நடக்க வேண்டியுள்ளது. மாரணியர் நம்பிக்கை அடுத்த நாள் புண்ணியாவஜனம் போது நிறைய பிராமணர்கள் வருவார், நாம் உள்ள நுழைய முடியாது என்ற எண்ணம். அதனால் இரவோடு இரவாக அந்த ஹாலில் அந்த அறையில் பிரவேசம் செய்து அந்த அறையை உற்று நோக்கி அந்த அறையின் நிறைய இடங்களும் நடமாடிவிட்டு வெளியே வந்து விட்டார். ஆள வந்தார் அப்பொழுது முழித்து கொண்டு பார்க்கின்றார், யார் உள்ளே சென்றது என்று கேட்கின்றார். மாரணியர் நம்பி உள்ளே சென்று விட்டார் என்று சீடர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அடுத்த நாள் காலத்தால் அந்த புண்ணியாக வாஜனம் என்ற நிகழ்ச்சி வேண்டாம், மாரணியர் நம்பி உள்ளே புகுந்து விட்டார், அந்த ரூம் புனிதப்பட்டு விட்டது, அந்த அறை புனிதப்பட்டு விட்டது, புண்ணியாக வாஜனம் வேண்டாம் என்று ஆளவந்தார் கூறினார். அதே போல திருக்கட்சி நம்பி, அவரும் பூணல் அணியாதவர் தான். திருக்கட்சி நம்பி பற்றி உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ராமானுஜரின் ஆச்சாரியனாக இருந்தார். அவர் சாப்பிட்ட சேஷத்தினை சாப்பிட வேண்டும் என்று ராமானுஜர் ஆசைப்பட்டார். அப்போ அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய புனிதராக இருக்க வேண்டும். அதே போல குறும்பருத்த நம்பியும் பூணல் போடாதவர் தான். அவர் வந்து குயவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி தினந்தோறும் தங்கப்பூவை வெங்கடவன் திருவடியில் வைத்து அர்ச்சித்தார். அடுத்த நாள் காலை வந்து பார்த்தால் அந்த தங்கப்பூ கீழே கிடைக்கும் ஒரு மண்பூ அந்த திருவேங்கடவன் திருவடியில் இருக்கும். இது யார் செய்தது என்று அவர் மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி. அப்பொழுது அவர் குடும்பத்து நம்பியை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தால் அவர் மண்பாண்டம் செய்பவர். கையில் ஒட்டியிருக்கும் பாக்கி இருக்கும் மண்ணை ஒரு பூவாக செய்து மானசீகமாக திருவேங்கடன் சமர்ப்பித்து அந்த மானசீகமாக சமர்ப்பித்த பூ திருவேங்கடன் திருவடியில் உண்மையான பூவாக வந்து அற்புதமான பூவாக வந்து சேர்ந்தது. ஆகவே இந்த குறும்பருத்தை நம்பி, மாரணியர் நம்பி, திருக்கட்சி நம்பி மூன்று பேருமே சாத்தாத சீ வைஷ்ணவர்கள் தான். அதாவது பூணல் சாத்தாத சீ வைஷ்ணவர்கள். ஆகவே வைணவம் என்பது சாதியை பொறுத்தோ நிறத்தை பொறுத்தோ தோற்றத்தை பொறுத்தோ அமைவதில்லை, உள்ளத்தை பொறுத்தோ அமைவது. உண்மையான உள்ளம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் கொட்டாரத்தில் அலமேலு என்ற ஒரு பெண்மணி பெருக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது லாட்டரி இருந்த சமயம், எடியனுடைய ஃபாதர், எடியனுடைய அப்பா திருவாபரணம் சாத்தும் போது சிகாமணி என்ற ஒரு திருவாபரணம் உடைந்து விட்டது. காலப்போக்கில் அது சேதமாய் உடைந்து விட்டது. அடியனுடைய தகப்பனால் மிகவே வருத்தப்பட்டார். சிகாமணி உடைந்து போய்விட்டது என்று ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா தனி மேல் வைக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அது. அது எங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு ரொம்ப மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கினது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த அலைமேலு தாயார் சன்னதியை பெருக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு லாட்டரி சீட்டு விற்பவர் அந்த அலைமேல் எடுத்து ஒரு சீட்டை கொடுத்தார். லாட்டரி சீட்டு என்னுடைய சகோதரர் அருகில் இருந்து அப்போது முறை பார்த்து கொண்டிருந்தார். அலைமேலு உனக்கு 100,000 ரூபா விழும், ஏன்னா உன் கடன் போக பாக்கி பணத்தை ஃபுல்லாக நீ பெருமாளை செஞ்சுடுவியான்னு விளையாட்டை கேட்டார். அந்த அலைமேலு சரி என்று சொல்லிவிட்டார். அதே மாதிரி அடுத்த மாதம் அவளுக்கு லாட்டரி சீட்டில் 100,000 ரூபா விழுந்தது. அது எதிர்பார்க்காத ஒன்று. அந்த பணத்தில் அவருடைய கடன் போக 30,000 ரூபாய் கடன் போக பாக்கி 70,000 ரூபாய்க்கு அந்த அலைமேலு ஒரு சிகாமணி செய்தார். ஆணைப்பாகனை சேர்த்து இந்த அலைமேலு செய்த சிகாமணியை தான் இன்னமும் பெருமாள் தன்னுடைய சிகையில் சாத்திக் கொண்டிருக்கின்றார். ராஜா செய்தது போயிட்டு அலைமேலு செய்தது நின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் பகவான் எளிமையை தான் பார்க்கின்றார். எளிமையாக யார் இருக்கிறாரோ, பணிவோடு யார் இருக்கின்றாரோ, கர்வம் இல்லாமல் யார் இருக்கின்றாரோ, அவர்தான் உண்மையான வைஷ்ணவர். வைணவம் என்றால் வை ஆணவம், ஆணவத்தை தொலைத்தவன் தான் வைணவன். உங்களிடத்து இந்த கோபுரப்பட்டி படையெடுப்பின் போதும் சரி, ரங்கநாதர் தப்பித்து வரும்போதும் சரி, அந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். ரங்கநாதர் தப்பித்து வரும்போதும் மணவாள மாமணி திருவரசு அங்கு பன்றியாழ்வான் என்று ஒரு கோவில் கோலவராகர் என்ற சன்னிதி இருந்துள்ளது. அங்குதான் மணவாள மாமணி வாழ்ந்திருந்தார். வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள மாமணி அங்கே ஒரு சதுர்வேதி மங்களம் இருந்தது. அந்த இடத்தில் மணவாள மாமணிகளும் வாழ்ந்திருக்கிறார். அந்த 13ஆம் நூற்றாண்டில் அந்த இடத்தில் பெருமாள் ஒரு திருவிழா கொண்டாடுகிறார். கோலவராகர் சன்னதியில் 7ஆம் திருநாள் அன்று உபயநாச்சிமாரோடு பெருமாள் அங்கிருந்திருக்கிறார். அப்பொழுது மலிக்கபூர் படையெடுத்து வருகிறார் என்ற செய்தி கேட்டு உடனே பெருமாள் அங்கிருந்து தப்பித்து அழகிய மணவாளம், கோபுரப்பட்டி இப்படியே சென்று மதுரை சென்று, மதுரையிலிருந்து கேரளா சென்று, கேரளாவிலிருந்து ஆந்திரா சென்று மறுபடியும் 48 வருஷம் இப்படி சுற்றி வந்திருக்கிறார். திரும்ப வரும்போதும் நம்பெருமாள் இந்த கோபுரப்பட்டியில் தங்கி இங்கு இருக்கிறவர்கள் மோர் விற்கிறவர்கள் போன்றும் தயிர் விற்கிறவர்கள் போன்றும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று ஸ்ரீரங்கத்தின் நிலைமையை எடுத்து சொல்லி இது படையெடுக்கு செலுத்த தகுந்த தருணம் தானா என்று இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நோட்டமிட்டு இங்கே தங்கியுள்ள சேனாதிபதிகளிடம் சொல்லி கோபண்ணா என்பவர் தலைமையில் படையெடுத்து வந்து மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு புறமாக சென்று படையெடுத்து அங்க முகமதியர்களை விரட்டிவிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கம் புது பொடிவு பெற்றது. இந்த மாதிரி வரலாற்று தொன்மை மிக்க ஒரு சன்னதி இந்த கோபுரப்பட்டி. உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இது சுவாமி மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த கோவில் வந்து எந்த விதமான ஒரு கொடையும் செய்து செய்யப்படவில்லை. அன்பர்கள் கொடுக்கும் நன்கொடையை வைத்தே தான் இந்த கோவில் செயல்படுகின்றது. இந்த கோவில் பேங்க் டீடைல்ஸ் வந்து அந்த போர்டில் இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒருவர் 50 ரூபாய் கொடுத்தால் கூட 200 பேர் கொடுத்தா இந்த கோவில் நன்றாக நடைபெறும். ஒரு மாதத்திற்கு அர்ச்சகர் சம்பளம் உள்பட 10,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. ஒருவர் 50 ரூபாய் கொடுத்தால் கூட தேவைப்படும். விருப்பமுள்ளவர்கள் அந்த போர்டை பார்த்து அந்த பேங்க் டீடைல்ஸ் பார்த்து பேங்க் மூலமாக நீங்கள் ஏதேனும் கொடுத்தால் இந்த கோவில் மேலும் மேலும் மறுமலர்ச்சி பெறுவதற்கு பயன்படும். உங்களுடைய வருகை புனிதமானது, உங்களுடைய எண்ணம் புனிதமானது, உங்களுடைய செயல் புனிதமானது. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்வு வெற்றி பெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
Sadhu, sadhu, sadhu. Hare Krishna. Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna.
Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.